إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أكثر ذكر هادم اللذات يعني الموت أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள், அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக, லட்சியமாக, குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத் வரைக்கும் அந்த அடிப்படையில் தனது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், எவற்றை எல்லாம் செய்ய வேண்டாம், விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒளிவு மறைவற்ற ஒரு மார்க்கமாகிய இஸ்லாத்தில் அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில், இஸ்லாத்தினுடைய கடப்பாடுகளை பொறுத்தவரையில் பிரதானமான இரண்டு பகுதிகளாக நாங்கள் பிரித்து நோக்குகிறோம். ஒன்று இருக்கிறது, ஒரு மனிதன் ஈமானியாத் என்று சொல்லப்படுகின்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், அவற்றைத்தான் நாங்கள் ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்தி என்று சிறுபிராயத்தில் பாடமிட்டிருக்கிறோம், நம்பியிருக்கிறோம். அல்லாஹை, மலக்குமார்களை, வேதங்களை, ரசூல்மார்களை, இப்படி ஆறு அம்சங்களை ஒரு மனிதன் நம்பித்தான் ஆக வேண்டும். இதே போன்று செயல் ரீதியாக செயலுடன் சம்பந்தப்படுகின்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகளும் இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய நம்பிக்கையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், இந்த உலகத்தில் நாங்கள் அனைவரும் முஸ்லிம்கள் என்ற வகையில் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். மௌத்து என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும், மனிதர்கள் என்ற மட்டுமல்லாமல் உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும், அந்த படைக்கப்படுகின்ற அந்த செகண்ட், அந்த நிமிடமே மௌத்து என்பது உறுதியாகிவிடுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் ஒரு நாள் இந்த உலக வாழ்வை முடித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடம் கிடையாது. இது குர்ஆனுடைய மிக தெளிவான ஒரு பேச்சாக இருக்கிறது. அது ஒரு கசப்பான ஒரு உண்மையும் கூட. உலகத்தில் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு கொள்கையுடன் வாழுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகளுடன் யகூதிகளாக, நஸ்ரானிகளாக, கிறிஸ்தவர்களாக, இன்ன பிற மதங்களை சார்ந்தவர்களாக மக்கள் வாழ்கிறார்கள். ஏன் நாஸ்திகர்கள் கூட இருக்கிறார்கள். உலகமே இயற்கையானது, இந்த உலகம் ஒரு இயற்கை, இங்கு வாழ்வும் சாவும் ஒரு இயற்கை என்ற கொள்கையுடன் வாழ்கின்ற நாஸ்திகர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு கசப்பான ஒரு உண்மைதான் மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறதா என்று கேட்டால் அங்கே சிலர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்வை நம்பித்தான் ஆக வேண்டும். இது நடைமுறையிலும் பல உதாரணங்கள் மூலமாக நிரூபணமாகிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உதாரணமாக எமது நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால் இன்னும் அடுத்த தடவையும் நல்ல ஒரு படைப்பாக படைக்கப்படுவான் என்ற ஒரு நம்பிக்கையும், வாழ்கின்ற பொழுது மோசமாக அநியாயம் செய்து கொண்டு தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தால் அடுத்த படைப்பில் அவன் ஒரு மோசமான ஒரு பிராணியாக படைக்கப்படுவான் என்ற சிந்தனை அவர்களுக்கே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு தவறான ஒரு சிந்தனை என்பது இன்று நிரூபிக்கப்படுகிறது. உதாரணமாக உலகத்தில் அதாவது ஒவ்வொரு நிமிடங்களும் இரண்டு வகையில் இது நிரூபணமாகிறது. ஒன்று, உலகத்தில் நன்மைகள் நாளுக்கு நாள் வினாடிக்கு வினாடி நன்மைகள் கூடிக்கொண்டு செல்கிறதா பாவங்கள் கூடிக்கொண்டு செல்கிறதா என்று கேட்டால் சொல்வார்கள் பாவம் தான் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய ஒரு டிசைனில் ஒரு பாவம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பாவம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு விதத்தில் வருகிறது. ஆடையில், பார்வையில், கேள்வியில், சிந்தனையில், எழுத்தில், இப்படி பல துறைகளில், பல விதங்களில், பல முகங்களுடன் பாவம் எங்களிடத்திலே வருகிறது. பாவம் என்பது அதிகமாகிக் கொண்டு செல்கிறது. அதே நேரத்தில் உலகத்தில் மனிதர்கள் கூடிக்கொண்டு செல்கிறார்களா குறைந்து கொண்டு செல்கிறார்களா என்று கேட்டால் மனிதர்களும் கூடிக்கொண்டுதான் செல்கிறார்கள். ஏன், அதாவது சில 10-15 வருடங்களுக்கு முன்னால் காடாக இருந்த இடங்கள் இப்பொழுது மக்கள் வாழ்கின்ற வீடுகளாக உருமாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம், மனிதர்கள் அதிகமாகிக் கொண்டு செல்கிறார்கள், ஜனப்பெருக்கடி கூடிக்கொண்டு செல்கிறது, எனவே காடுகள் அழிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்படுகிறது. எனவே பாவம் செய்தவன் பாவமும் அதிகமாகிறது, மனிதர்களும் அதிகமாகிறார்கள். பாவம் செய்தவர்கள் அதாவது மிருகங்களாக பிறந்திருந்தால் மனிதர்கள் கூடியிருக்க கூடாது, மனிதர்களுடைய தொகை குறைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல, நாளுக்கு நாள் பாவம் அதிகமாகிறது, மனிதர்களும் கூடிக்கொண்டு செல்கிறார்கள் என்றால் பாவம் செய்தவர்கள் மிருகங்களாக படைக்கப்படவில்லை, மனிதர்கள் கூடிக்கொண்டு செல்கிறார்கள், பாவங்களும் கூடிக்கொண்டு செல்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் நாங்கள் பிரதானமாக நம்பியிருக்கிறோம் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருப்பதாக நாங்கள் நம்பியிருக்கிறோம். குர்ஆனிலே மிக தெளிவாக ஒரு காய்ந்த பூமியில் மேகமாக மழை பெய்கின்ற பொழுது, அதாவது ஓரிரண்டு நாட்களுக்கு முன்னால் இல்லாத சில பயிர் பச்சைகள் அடுத்த நாளில் முளைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய, நேற்று மழை பெய்தது, இன்று சில இடங்களுக்கு போய் பாருங்கள், நேற்று இல்லாத ஒரு பயிர், ஒரு புல்லு அங்கே முளைத்திருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு இதை உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். இதை போன்றுதான் இறந்தவர்களையும் நாங்கள் உயிர்ப்பிப்போம். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை செய்வதற்கு சக்தியுள்ளவன், அல்லாஹ் நிச்சயமாக இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். எந்த அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான் என்றால், ஒரு மனிதனுடைய இந்த கரத்தினுடைய அதாவது சிங்கமாஸ் என்று எடுக்கப்படுகிறது, இந்த பகுதியை கூட கைரேகை கூட அச்சி ஆணி பிசகாமல் அல்லாஹ் அப்படியே அல்லாஹ் உயிர்ப்பிக்க சக்தி உள்ளவன் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். இதில் விதிவிலக்கு கிடையாது. நல்லவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்றோ, வசதியானவர்கள், ஆட்சியாளர்கள், பெரும் அறிவாளிகள், செல்வாக்குள்ளவர்கள், சொத்துக்கள் நிறைத்து சேகரித்துக் கொண்டவர்கள், இவர்களுக்கு மரணம் கிடையாது என்று எந்த ஒரு மடையனும் சொல்ல மாட்டான். அனைவரும் மரணிப்பார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பேசுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். குர்ஆன் பல விதங்களில் சொல்லி காட்டுகிறது, ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும், அது இன்று நவீன விஞ்ஞானத்தில் மனிதன் சிந்தித்து பல புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறான், பல புதிய ஆய்வுகளை செய்கிறான். சந்திர ஒரு காலம் இருந்தது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிறான். மனித அறிவு எப்படி இருந்தது என்றால், தான் இறந்த ஒரு சகோதரனை எப்படி புதைப்பது என்ற அறிவில்லாமல் மனிதன் தத்தளித்த செய்தியை குர்ஆன் சொல்கிறது. எங்களுக்கு தெரியும், உலகத்தில் முதல் கொலை அதுதான். காபில் என்று சொல்லக்கூடியவர் ஹாபில் என்பவரை கொலை செய்கிறார். குர்ஆன் சொல்கிறது, காபில் என்பவர் ஹாபில் என்பவரை கொலை செய்கிறார். கொலை செய்த தன்னுடைய சகோதரன் இறந்திருக்கிறார். இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன செய்வது? இவரை தூக்கி எறிவதா, இல்லை சமைத்து சாப்பிடுவதா, என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் கையை பிசைந்து கொண்டிருந்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு காகங்களை அனுப்புகிறான். அந்த வந்த இரண்டு காகங்களும், இது கட்டு கதை அல்ல, குர்ஆன் சொல்கின்ற உண்மை. இரண்டு காகங்களும் சண்டை பிடிக்கிறது. ஒரு காகம் அங்கே இருந்து விடுகிறது. இறந்த காகத்தை கொலை செய்த காகம் என்ன செய்தது? தன்னுடைய சொண்டினாலும் கால்களாலும் ஒரு சிறிய குழியை தோண்டி அந்த காகத்தை மூடிவிட்டு செல்கிறது. இதை பார்த்த காபில் சொன்ன செய்தி குர்ஆனில் இன்றும் இருக்கிறது. அவர் சொல்கிறார், அஜஸ்து அன் அகூன மித்ல ஹாதல் குராப், இந்த காகத்துக்கு இருக்கின்ற அறிவு கூட எனக்கு இல்லையே என்று சொன்னார். குர்ஆன் சொல்கிறது இதுதான் மனிதனுடைய அறிவாக இருந்தது. இறந்த சகோதரனை என்ன செய்வது என்பதை காகத்திலிருந்தான் மனிதன் கற்றுக்கொண்டான். அப்படியான மனிதன் இன்று எவ்வளவு மாறியிருக்கிறான் என்றால், சந்திர மண்டலத்திலும் ஒரு வீடு கட்டலாமா என்று சிந்திக்கிறான். அன்புக்குரியது, எவ்வளவுதான் மனிதன் முன்ன அதாவது முன்னேறி எந்த இடத்துக்கு போனாலும், சந்திரன் அல்ல அதை தாண்டி சென்றாலும், குர்ஆன் சொல்கிறது ஐநமா தகுனும் யுதரிக்கும் மௌத், நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும் மௌத் உங்களை வந்தடையும். வலவ் குந்தும் ஃபி புரூஜிம் முஷய்யதா, அது பலமாக கட்டப்பட்ட, மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட, பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட கட்டிடங்களுக்குள் நீங்கள் ஒளித்திருந்த பொழுதிலும் மௌத் உங்களை வந்து அடையும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த மௌத்திலிருந்து யாரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அது உலக வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், உலகத்தில் புதிய புதிய விஞ்ஞானங்களை கண்டுபிடித்தவராக இருக்கலாம், புதிய கருவிகளை கண்டுபிடித்தவராக இருக்கலாம், உனக்கு மௌத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய மருந்தை ஒருபொழுது முன்னால் கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆன் சொல்கிறது, குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகிக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எந்த மௌத்தை பயந்து நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நீங்கள் விரண்டோடலாம், ஆனால் ஃபைன்னஹு முலாகிக்கும், அந்த மௌத் உங்களை வந்து சந்திக்கும் என்று மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறார். உண்மையில் இந்த உலகத்தில் நன்மை செய்பவர்கள், பாவங்களை உள்ளத்தால் கூட நினைக்காதவர்கள், இவர்களுக்கு மரணத்திலிருந்து தப்ப முடியும் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்திருப்பார். இதையும் குர்ஆன் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரி மின் கப்லிகல் குல்த், நபியே நாயகமே, உங்களுக்கு முன்னாலும் பல மனிதர்கள் இந்த பூமிக்கு வந்து சென்றார்கள், நாங்கள் யாருக்கும் இந்த பூமிக்கு மேற்பட்ட இந்த வாழ்வை நிரந்தரமானதாக ஆக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அஃப இன் மித்த, நபியே நீங்களே மரணிக்க வேண்டும் என்றிருந்தால் ஃபஹுமுல் காலிதூன், ஏனைய மக்களா இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எனவே நல்லவர் கெட்டவர் என்ற வித்தியாசம் கிடையாது, நல்லவர் கெட்டவர் என்ற வித்தியாசம் கிடையாது, ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது, முஸ்லிம் காபிர் என்ற வித்தியாசம் கிடையாது, படித்தவன் படிக்காதவன், ஆட்சியாளர் சாதாரண பிரஜை என்ற வித்தியாசம் கிடையாது, அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் என்ற வித்தியாசம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக அல்லாஹ் மௌத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மௌத்தை பொறுத்தவரை நாங்கள் அனைவரும் நம்பி இருக்கிறோம், அது மௌத்து உண்மையானது என்று நம்பி இருக்கிறோம். அதற்கு மேலால் இன்னும் ஒருபடி மேலாக மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருப்பதாகவும் நாங்கள் நம்பியிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்க வேண்டும் என்பது, அதாவது மனிதனுடைய சிந்தனா ரீதியாக கூட இது இருக்க வேண்டும் என்றுதான் மனிதனுடைய உள்ளமும் சொல்லும். ஏன், உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் சில மனிதர்கள் தன்னுடைய ஆட்சியை வைத்து, தன்னுடைய அதிகாரத்தை வைத்து, தன்னுடைய பணபலத்தை வைத்து, தன்னுடைய செல்வாக்கை வைத்து, தன்னுடைய அறிவை வைத்து சில விஷயங்களை சாதித்துக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு எதிராக தன்னுடைய பணத்தை பாவிப்பார்கள், தன்னுடைய அதிகாரத்தை பாவிப்பார்கள், செல்வாக்கை பாவித்து ஒரு அப்பாவியை பாவியாகவும் ஒரு பாவியை அப்பாவியாகவும் சித்தரிப்பார்கள். அதற்கு இந்த உலகத்தில் நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம், நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு மனிதன் அவன் ஏழை என்பதற்காக கொலை செய்யாதவனை கொலையாளி என்று தீர்ப்பு எழுதப்படுகின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். கொலை செய்தவன் இவன் கொலை செய்யவில்லை, கொலை என்றால் என்னவென்று கூட தெரியவில்லை, அப்படியான ஒரு பரிசுத்தவானாக கொலையாளி சித்தரிக்கப்படுகிறார். இதை வைத்து அவனுக்கு இருக்கின்ற பணம், அவனுக்கு இருக்கின்ற அரசியல் பின்னணி, அவனுக்கு இருக்கின்ற செல்வாக்கு, அவனுக்கு இருக்கின்ற செல்வம், இதை பயன்படுத்தி அங்கே கொலைகாரன் அப்பாவியாக வெளியே வருகிறான். அதே நேரத்தில் ஒரு அப்பாவி கொலைகாரனாக ஆக்கப்பட்டு அவன் உள்ளே தள்ளப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, இவனுக்கு இந்த உலக வாழ்வுடன் வாழ்வு முடியும் என்றிருந்தால் இந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு எங்கே நியாயம் கிடைப்பது? எங்கே நியாயம் கிடைப்பது? எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அஹ்கமுல் ஹாகிமீன், அவன் அதாவது தீர்ப்பு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நியாயமான தீர்ப்பாளி அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் இந்த மனிதனிடத்தில் பல கேள்விகளை கேட்டு சரியாக அநியாயம் செய்தவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது என்பது இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அது உண்மையான முறையில் தண்டனைகள் கொடுக்கப்படுவது கொடுக்கின்ற சக்தி அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருந்தால்தான் இதை செய்ய முடியும். அல்லாஹ் இதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இன்று உலகத்தில் மனிதர்கள் ஏன் தவறு செய்கிறார்கள், பாவங்கள் செய்கிறார்கள், குற்றம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள் என்றால் அந்த மௌத்துடைய சிந்தனையில் ஏற்பட்ட குளறுபடிதான். அந்த மௌத்து அதை பற்றியுள்ள எண்ணம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் குறைந்து கொண்டு செல்கின்ற பொழுது, மௌத்துடைய ஞாபகம் இல்லாமல் போகின்ற பொழுது அவன் தைரியமாக பாவம் செய்து விடுகிறான். தன்னுடைய கண்ணால், காதுகளால், உள்ளத்தால், பணத்தால், தனக்கு இருக்கின்ற அறிவு ஆற்றல்களால் தைரியமாக பாவம் செய்வான். ஏன்? அவனுக்கு மௌத்துடைய ஞாபகம் இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால். எனவேதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த மௌத்தினுடைய சிந்தனை ஆழமாக பதிவுமாக இருந்தால், அவன் ஊருக்குள் இருந்தாலும், ஊருக்கு வெளியில் இருந்தாலும், நாட்டுக்குள் இருந்தாலும், நாட்டுக்கு வெளியில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், மக்களுக்கு முன்னால் இருந்தாலும், ஏன் தனிமையில் தன்னுடைய அறையில் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது, இந்த நிலையில் இருந்தாலும் மனிதன் பாவம் செய்ய மாட்டான். அவனுடைய உள்ளத்தில் மௌத்துடைய சிந்தனை வருமாக இருந்தால் இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார்கள், அக்ஸிரு ஜிக்ர ஹாதிமில் லத்தாத், உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுகின்ற அந்த மரணத்துடைய சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார்கள். ஒரு தடவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கியை ஒரு மகரிபுடைய நேரம் கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லுகின்ற பொழுது சில சஹாபாக்கள் ஒரு ஜன்னத்துல் பக்கியில் குழுமி இருக்கின்ற ஒரு காட்சியை கண்டு கேட்கிறார்கள், அலா மஜ்தமாஹ உலா, இவர்கள் ஏன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அலா கபரில் யஹ்மிரூனஹு, ஒரு கபரை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஸ்ரஅ இலைஹி வஜதா அலா ருக்பதைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை நோக்கி விரைந்து சென்று தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் குத்தி அப்படியே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து விட்டு வபகா ஹத்தா வல்லஸ்தரா மின் துமுஇ, ஸல்லல்லாஹு அழுதார்கள் அழுத கண்ணீரினால். இப்னு மாஜாவில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த இடம் ஸல்லல்லாஹு முழங்கால்களை குத்தி இருந்த இடம் ஈரமாகின்ற அளவுக்கு அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், இஹ்வானி லிமிஸ்லி ஹாதல் மௌக்கிஃபி ஃபஅஇது, சகோதரர்களே, இது போன்ற ஒரு கட்டத்தை நீங்கள் அனைவரும் சந்திக்க இருக்கிறீர்கள். எனவே ஃபஅஇது, இதற்கான சரியான ஏற்பாடுகளை தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்கிறது உலகத்தில் ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம். தன்னுடைய பணம் இருக்கிறது, நான் யாருக்கும் என்ன செய்ய தேவையில்லை, கட்டுப்பட தேவையில்லை, எனக்கு செல்வம் இருக்கிறது, அரசியல் பின்னணி இருக்கிறது என்று எதையும் செய்வேன், யாரும் என்னிடத்தில் கேட்க முடியாது என்ற மமதையில் ஃபிரௌனை போன்றும் காரூனை போன்றும் நம்ரூலை போன்றும் ஒருவன் நினைத்தால் வாழ முடியும். ஆனால் குர்ஆன் சொல்கிறது நீ எப்படி வாழ்ந்தாலும், குர்ஆன் அழகாக சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாக உயிரோட்டமான பயமாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாதிஹி, ஒன்றிருக்கிறது, வெளியில் நடிப்பால் அல்லாஹுவை பயந்தவனை போன்று பாசாங்கு செய்ய முடியும். மக்களே மாறுவார்கள், மக்கள் நினைப்பார்கள் இந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதன் என்று சொல்வார்கள். ஏன்? மக்கள் எங்களுடைய வெளிரங்கத்தை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், ஹக்க துகாதி, அல்லாஹ்வை உண்மையான தக்குவாவாக, அது உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அடிக்கடி சொல்வார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று தன்னுடைய உள்ளத்தை சுட்டி காட்டுவார்கள். உள்ளத்தால் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படி நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வலா தமு துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட உண்மை முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் யாரும் மரணித்து விடாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை உண்மையாக பயப்படுவது என்றால் இது உலமாக்கள் சொல்கிறார்கள் லாஹிரன் வபாத்தினா ஈமானன் வஸ்திஜாதா முஃபஸ்ஸிரூன் சொல்கிறார்கள் ஒன்று வெளிரங்கமாகவும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் அதைவிட மேலாக ஒருபடி மேலாக உள்ரங்கமாகவும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் வெளிரங்கமாக அல்லாஹ்வை பயப்படுபவர் மக்களுக்கு முன்னால் தவறு செய்ய மாட்டார் ஆனால் உள்ரங்கமாக அல்லாஹ்வை பயப்படுபவர் தனிமையிலும் தவறு செய்ய மாட்டார் வெளிரங்கமாகவும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் உள்ரங்கமாக தனிமையில் அவர் அமர்ந்திருக்கிறார் சிறைச்சீலைகள் மூடப்பட்டிருக்கிறது தனிமையிலே இருக்கிறார் அவருக்கு முழு உலகத்தில் நடக்கின்ற அனைத்து ஹராம்களையும் தன்னுடைய கையடக்க தொலைபேசி மூலமாக பார்க்க முடியும் இது போன்ற ஒரு கட்டத்தில் இவருக்கு அந்த ஈமானுடைய உணர்வு வர வேண்டும் நான் இப்படி செய்வது மக்களுக்கு என்னுடைய தவறை மறைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் ஏழு பூமிகளுக்கு அடியில் நடக்கின்ற ஒரு கருப்பெருமையினுடைய அசைவை கூட உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுக்கு முன்னால் இந்த பாவத்தை மறைக்க முடியாது என்ற எண்ணம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக வருவாக இருந்தால் அவன் ஹராத்தை நினைக்கவும் மாட்டான் இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹக்க துகாதிஹி வெளிரங்கமாக மட்டுமல்ல உள்ரங்கமாகவும் அதே போன்று ஈமானன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கவும் வேண்டும் அதற்குரிய தயாரிப்புகள் செய்யவும் வேண்டும் ஒரு மௌத்தை நம்பிய ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது என்று நம்பிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நான் வாங்கியிருக்கின்ற வாகனங்கள் கெட்டிருக்கின்ற வீடுகள் உலகத்தினுடைய சொத்துக்கள் இந்த அனைத்தும் தற்காலிகமானது என்னுடைய உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்ட உடனடியாக இந்த அனைத்து சொத்துக்களும் எதிலிருந்து பிரிக்கப்பட போகிறது என்ற உணர்வுள்ள மனிதன் உண்மையில் இந்த உலகத்தை கண்டு ஏமாந்து விட மாட்டான் மறுமைக்கான சரியான தயாரிப்புகள் அந்த மனிதன் ஈடுபடுவான் இதனால் தான் குர்ஆனும் மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது எங்களுக்கு தெரியும் குர்ஆனில் 6665 ஆயத்துக்கள் இறங்கி கடைசியாக இன்னும் ஒரு ஆயத் இந்த ஆயத்துடன் வஹியுடைய தொடர்பு இந்த பூமியை விட்டும் இல்லாமலாக்கப்பட போகிறது இது கடைசி ஆயத் இந்த ஆயத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 நாட்கள் தான் வாழ்ந்ததாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வத்தகு யௌமன் துர்ஜவுன فيه الى الله வத்தகு யௌமா ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அது எப்படியான நாள் தெரியுமா துர்ஜவுன فيه الى الله இந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் எதை சம்பாதித்தார்களோ எதை செய்தார்களோ அது ஊருக்குள் மட்டுமல்ல ஊருக்கு வெளியில் மட்டுமல்ல மக்களுக்கு முன்னால் மட்டுமல்ல தனிமையில் செய்ததை கூட அல்லாஹ் அளந்து வைத்திருக்கிறான் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அனைத்தினுடைய பரிபூர்ணமான கூலியை மறுமை நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து சேருகின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நிறைவாக அதனை தருவான் அந்த நாளை நீங்கள் அனைவரும் பயந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு புத்திசாலியை பொறுத்தவரையில் அந்த மனிதன் என்னுடைய தன்னுடைய தௌபாவுக்கு கால நேரங்களை பிற்படுத்திக் கொண்டிருப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு மடத்தனத்தின் அடையாளமாக இருக்கிறது ஏனெனில் மௌத்து திடீரென்று வர இருக்கிறது யாரும் தனக்கு இத்தனையாம் திகதி மௌத்து என்ற அந்த செய்தி முற்கூட்டியே சொல்லப்படுவது என்பது அது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது குர்ஆன் சொல்கிறது ஒரு மனிதன் எந்த நேரத்தில் அவன் மரணிப்பான் என்பதை அல்லாஹ் மட்டும் என்ன செய்து வைத்திருக்கிறான் அறிந்து வைத்திருக்கிறான் யாருக்கும் சொல்ல முடியாது அன்புக்குரியவர்கள் எனவே அந்த நேரம் வந்துவிட்டால் மனிதனுக்கு பாவங்களில் இருந்து தௌபா செய்வதற்கும் ஜகாத் கொடுக்காதவர் ஜகாத் கொடுப்பதற்கும் ஹஜ் செய்யாதவர் ஹஜ் செய்வதற்கும் தொழாதவர் தொழுவதற்கும் அனுமதி கொடுக்கப்படுகின்ற நேரம் அல்ல அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்றான் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட அந்த அஜல் தவறை வந்துவிட்டால் கொஞ்சம் கூட முற்படுத்தவோ பிற்படுத்தவோ பட மாட்டாது என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது வலையு அஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இலா ஜா அஜலுஹா அல்லாஹு தஆலா சொல்றான் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட அந்த அஜல் அந்த தவணை வருமாக இருந்தால் அல்லாஹ் யாருக்கும் அதனை பிற்படுத்த மாட்டான் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படவில்லை மக்களுக்கு பயந்த அளவு மக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை பயந்தவனை போன்று நடித்திருக்கலாம் ஆனால் உண்மையான முறையில் அல்லாஹுவை பயப்படாத ஒரு மனிதனாக இருந்தால் சக்ராத்துடைய நேரத்தில் அந்த மனிதனுக்கு விளங்க வரும், நான் எங்கே செல்ல போகிறேன், எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருந்திருக்கிறேன், நான் யாரை ஏமாற்றினேன், அல்லாஹுவை ஏமாற்ற பார்த்தேன், ஆனால் அல்லாஹ் ஏமாறவில்லை, நானே என்னை ஏமாற்றிக் கொண்டேன் என்ற உணர்வு அந்த மனிதனுக்கு சக்ராத்துடைய நேரத்தில் வரும். ஒன்றும் செய்ய முடியாது. குர்ஆன் மிக அழகாக அந்த நிலையை சித்தரித்து காட்டுகிறது. கல்லா இதா பலகத்தி தராக்கிய, அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த சக்ராத்துடைய நேரத்தில் ரூஹ் தொண்டைக்குழியை வந்து அடைந்து விட்டால் வக்கீல மன் ராகஸ் சொல்வார்கள், இவருக்கு ஓதி பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். யார் இருக்கிறார்கள் இவரை ஓதி இவரை மந்திரித்து பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஆனால் வலன்ன அன்னஹுல் ஃபிராக், ஆனால் அந்த சக்ராத்தில் இருக்கின்ற மனிதன் அவன் உறுதியாக அறிந்து கொள்வான், அன்னஹுல் ஃபிராக், இது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற கடைசி நிமிடம் என்பதை மிக உறுதியாக தெளிவாக அந்த மனிதன் அறிந்து கொள்வான். அந்த நேரத்தில் வல்டஃபத்தி ஸாகு பிஸாக், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இரண்டு முன்னங்கால்களும் ஒன்று ஒன்றுடன் அப்படியே மாட்டிக்கொள்ளும், இலா ரப்பிக யௌம இதில் மசாக், அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், இப்பொழுது நீ அல்லாஹ்விடத்தில் செல்ல போகிறாய் என்று அந்த மனிதனுக்கு அந்த நேரத்தில் சொல்லப்படும். எதுவுமே செய்ய முடியாது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்திருக்கிறார், மோசமான முறையில் சம்பாதித்திருக்கிறார், மோசமான முறையில் செலவழித்திருக்கிறார், பேச்சுவார்த்தைகள் மோசமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடன் தொடர்புகள் மோசமாக இருக்கிறது, அல்லாஹ்வை பயப்படவில்லை, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்தால் அந்த சக்ராத்துடைய நேரத்தில் தான் எந்த மனைவிக்காக எந்த மக்களுக்காக எந்த சொத்துக்களுக்காக அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய கடமைகளை எல்லாம் அலட்சியம் செய்தானோ, இந்த மனிதன் சக்ராத்துடைய நேரத்தில் இவன் நினைப்பான், இந்த நேரத்தில் என்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகாவாக கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று இந்த மனிதன் நினைப்பான். இதையும் நாங்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் அநேகமாக ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதுவார்கள், இந்த ஆயத்தை ஓதுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய பொருள்களோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் உங்களை மறக்கடித்து விடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வமன் யஃபல் தாலிக் ஃபஉலாயிகஹுமுல் காஸிரூன், அப்படி யாருக்கு தன்னுடைய குழந்தைகளும் பொருட்களும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறக்கடிக்க வைக்குமோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று குர்ஆன் சொல்கிறது. வாஃபிக்கும் மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அன் யாதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாங்கள் தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். ஃபயகூல ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், வாழ்க்கை முழுவதும் கொடுக்கவில்லை, வாழ்க்கை முழுவதும் நன்மை கசப்பாக இருந்தது, நல்ல விஷயங்கள் கசப்பாக இருந்தது, செய்யவில்லை கொடுக்கவில்லை, இப்பொழுது சக்ராத்துடைய நேரத்தில் இந்த மனிதனுடைய அந்த உள்ளத்துடைய உணர்வும் ஆதங்கமும் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. இவன் சொல்லுவான், எப்படி தெரியுமா, ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் நீ அவகாசம் தர மாட்டாயா, இதற்காக ஒரு வாகனத்தை இன்னும் ஒரு வாகனமாக, ஒரு வீட்டை இன்னும் ஒரு வீடாக, ஒரு கடையை இன்னும் ஒரு கடையாக மாற்றுவதற்காக அல்ல, வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்ததை நல்ல வழியில் சதக்கா கொடுத்து சாலிஹான ஒரு நல்ல மனிதனாக நான் மாற வேண்டும் என்று இந்த மனிதன் நினைப்பான். சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, சொல்லுவ உளவாக்கள் எழுதுகிறார்கள், அந்த சக்ராத் என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்துடைய உணர்வு, தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் சகோதரர்கள் இவர்கள் அனைவரையும் பார்த்து இவன் சொல்ல நினைப்பான், உங்களுக்காக வாழ்க்கை முழுவதும் பல 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 இன்னல்களை இடர்களை துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக ஏற்று சகித்திருக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு மெழுகுதிரியாக உருகியிருக்கிறேன், எனவே இந்த நிலையில் சக்ராத்துடைய வீரில் நான் இருக்கிறேன், என்னை நான் மூத்தாகிவிட்டால் என்னை தனிமையில் கொண்டு போய் அந்த கபரில் வைத்துவிட்டு வந்துவிட வேண்டாம் என்று இந்த மனிதன் சொல்ல நினைப்பான், ஆனால் சொல்ல முடியாது. இரண்டாவது கட்டமாக அந்த மனிதன் நினைப்பான், வாழ்க்கை முழுவதும் பல சிரமங்களை சந்தித்து சம்பாதித்த அனைத்து பொருட்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்துவிட்டு ஒரு நல்ல மனிதனாக போவோம் என்று நினைப்பான், அதற்கும் டைம் கிடையாது. மூன்றாவது கட்டமாக இந்த மனிதன் ஒன்றுமே செய்ய முடியாது, குறைந்தபட்சம் கடைசி நேரத்திலாவது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவையாவது சொல்லி ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமாக அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பான். ஆனால் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயம் வரவில்லை, ஹராத்தில் பயம் வரவில்லை, அல்லாஹ்வை பயந்து வாழவில்லை, அல்லாஹ்வுடைய கடமைகள் அலட்சியம் செய்தான். சக்ராத்துரிய நேரத்தில் அப்படி லேசாக கலிமா வாய்க்கு வருவது என்பது சுபஹானல்லாஹ் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்றால் எழுதுகிறார்கள் கிதாபுகளில். அந்த நேரத்தில் இந்த மனிதன் நினைப்பான், தன்னுடைய குடும்பமும் கைவிடப் போகிறது, தன்னுடைய சொத்துக்களும் கையை விட்டு நழுவப் போகிறது. சக்ராத்துரிய நேரத்தில் இந்த மனிதன் நினைப்பான், ஒரே ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிடுவோமே என்று நினைப்பான். ஆனால் அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த இரண்டு உதடுகளையும் அசைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவது இரண்டு பிரமாண்டமான மலைகளை அசைப்பதை விட கஷ்டமாக இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாகலே, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவன் கபருக்கு செல்கிறான். பாவியாக இருந்தால் அன்புக்குரியவர்களே அவனுடைய கபருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வாழும் பொழுதெல்லாம் மக்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் தாங்கி வாழ்ந்திருந்தால் அவனுடைய சக்ராத்துடைய நேரத்தில் அவன் அழகாக மலக்குமார்கள் மூலமாக இன்னல்லதீன காலூ ரப்புன அல்லாஹ் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு அமலில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் கொடுக்கல்லாமலில் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய பயத்துடன் தொடராக வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு தத்தனஸ்தலு அலைஹிமுல் மலாயிகா சக்ராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். என்ன சொல்லுவார்கள்? அல்லா தகாஃபு, நீங்கள் போகின்ற அந்த கபரை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அது மண்ணறை அல்ல, அது பொன்னறை என்று சொல்வார்கள். வலா தஹ்சனு, நீங்கள் விட்டு செல்லுகின்ற உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொத்துக்களை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சக்ராத்துரியத்தில் வந்து சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா என்பதை உலமாக்கள் அளவிடுவதற்கு சில அளவீடுகளை தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அல் ஹுப்பு அன் லிகா இல்லாஹ், அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பற்றிய ஒரு அன்பு, அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வரும். அவன் நன்மை செய்கிறான் என்றால், ஹராத்திலிருந்து விலகி வாழ்கிறான் என்றால், அவன் செய்கின்ற அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி தருவதற்கு நான் மரணிக்க வேண்டுமே, எனவே அந்த அல்லாஹ்வை எப்பொழுது நான் தரிசிப்பது என்ற உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வருவது அவனுடைய நல்ல ஒரு முடிவுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும் என்று ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அதே போன்று உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஒரு அடையாளம் தான் இந்த உலக வாழ்வை விட மறுமை வாழ்வை அந்த மனிதன் தேர்வு செய்வது. ஹராம் தேவையில்லை, பட்சி தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பை மறுக்கின்ற அல்லாஹ்வுடைய தொடர்பை இல்லாமலாக்குகின்ற தொழில்கள் அதே போன்ற சம்பாத்தியங்கள் செலவீனங்கள் இது எதுவுமே தேவையில்லை, இந்த உலகம் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் லட்சியம் குறிக்கோள் இந்த அனைத்தும் மறுமை என்ற உணர்வுடன் வாழ முனைவது ஒரு ஈமானுடைய ஒரு மனிதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதையும் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று கடைசி நேரத்தில் கலிமாவை உச்சரிப்பதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நேரத்தில் அந்த கலிமாவை உச்சரிப்பது என்பது இது தன்னுடைய பணத்தால் பதவியால் அந்தஸ்தால் செல்வாக்கால் அடைந்து கொள்கின்ற ஒன்று அல்ல, அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் மட்டும் இல்லை என்றால் யாருக்கும் அந்த நேரத்தில் கலிமாவை சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அதற்கான நிறைய ஏற்பாடுகள் இந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையை உண்டாக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழ்வதே, பணம் என்பதற்காக எதையும் செய்வேன் என்பது அல்ல. அது ஹராமாக இருந்தால் ஒரு சதம் கூட என்னுடைய வீட்டை என்னுடைய வீட்டுக்குள் வரக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம். அல்லாஹ்வுடைய தொடர்பை இல்லாமலாக்குகிறதா, என்னுடைய துவாவுடைய கபூலியத்தை இல்லாமலாக்குகிறதா, என்னுடைய அமலுடைய பாக்கியத்தை அமலுடைய கபூலியத்தை இல்லாமலாக்குகிறதா? அப்படியான ஒரு வாகனம், அப்படியான ஒரு சொத்து, அப்படியான ஒரு காணி பூமி சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கை நோக்கம் இந்த உலகம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை நோக்கம் ஆகிறோம் என்ற உணர்வுடன் வாழ நாங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த மௌத்துக்காக எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். யாரும் சொல்லக்கூடாது நான் வயோதிபனாகி அமல் செய்வோம் என்ற அந்த எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணத்தை இன்றே தூக்கி எறிந்து விடுங்கள். இன்று கூட மகரிபுக்கு முன்னால் எங்களில் எத்தனை பேருடைய கஃன் கிழிக்கப்படுமோ, கபர் வெட்டப்படுமோ, அல்லாஹ் வாழும். அன்புக்குரியவர்கள், அண்மையில் மிசூருடைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேக் ஒரு பயான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பயான், அதாவது யூடியூபிலும் இருக்கிறது. அவர் அந்த பயானிலே அவருடைய பயானுடைய தலைப்பு என்ன தெரியுமா? அல் மௌத்து மசீரு குல்லி ஹையின். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மௌத்தாகத்தான் ஆக வேண்டும். இது அவருடைய பயானுடைய தலைப்பு. அந்த பயானை செய்து கொண்டிருக்கிறார். இடையில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்ற ஆயத்தை ஓதியவர் அவருடைய கையிலிருந்து அப்படியே, அதாவது மைக் விழுந்து விடுகிறது, அவர் சாகுகிறார், அவர் மௌத்தாகிவிடுகிறார். இதுதான் மனித வாழ்க்கை என்பதை. ஒரு சிறிய குழந்தை, அது எங்களுக்கு தெரியும், ஒரு கிழமைக்கு முன்னால் வெள்ளவத்த பகுதியில் ஒரு 20வது மாடியில் 22வது மாடியில் இருந்து சப்னா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய குழந்தை விழுந்து மரணத்தை செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். சுனாமியில் எத்தனை வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராக இருந்தவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்படுகிறோம். இன்று நாளை திருமணம் என்று திருமணத்தினுடைய இன்விடேஷனை கொடுக்க சென்றவர் திருமணத்துக்கு முன்னால் மரணித்த செய்தியை கேள்விப்படுகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் மனிதனுடைய வாழ்வு என்பதை. வாலிபத்தில் வரலாம், வயோதிபத்தில் வரலாம், நோயுடன் வரலாம், ஆரோக்கியமான நிலையில் வரலாம், சிறு குழந்தைக்கு வரலாம், எந்த நிலையிலும் வரலாம். எனவே எல்லா நிலையிலும் மௌத்துக்காக தயாராகுவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. யாரும் நான் தனிமையிலே இருக்கிறேன், யாரும் என்னை பார்க்கவில்லை என்ற தைரியத்தில் பாவம் செய்து விடாதீர்கள். அந்த பாவத்தை பார்க்கின்ற பொழுது, பாவத்தை கேட்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அண்மையில் ஒரு விபத்தில் ஒரு சகோதரர் இறந்தார். அன்புக்குரியவர்களே, அவர் இறந்திருக்கிறார். அவருடைய காதிலே ஹேண்ட்போனுடைய அந்த ஹேண்ட்செட் அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயர்போனை கலட்டி பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அவர் இறந்திருக்கிறார், ஆனால் காதிலே ஒரு மிக மோசமான ஒரு ஆபாச பாட்டு போய்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் வருகிறது, குல்லு அபதின் யுபஅஸு அலா மா மாத அலை, ஒவ்வொருவரும் எப்படி மௌத்தாகுவார்களோ அப்படியே எழுப்பாட்டப்படுவார்கள். ஒரு ஹராத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மௌத்து வந்தால் நாளை கியாமத்து நாளில் சுஜூத் செய்த நிலையில் எழும்புவார் என்று எதிர்பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஒரு சினிமா தியேட்டரில் போய் சினிமாவை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மௌத்து வந்தால் கியாமத்து நாளில் சுஜூத் செய்த நிலையில் குர்ஆனை ஓதியவராக இவர் எழுப்பாட்டப்படுவார் என்பது சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே மதுவை வாயிலே வைக்கவில்லை, வைத்தது ஒரே ஒரு தடவைதான். அந்த ஒரு தடவை அவனுடைய வாழ்க்கை கடைசி நிமிடமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, கிராமத்துறை நாளில் அவனுடைய நிலை என்னவாகும்? எனவேதான் சொல்கிறார்கள், ஒரு சிறிய பாவம் தானே என்று அற்பமாக நினைக்காதீர்கள். அந்த நினைக்கின்ற நிமிடத்தில் மூத்தோருமாக இருந்தால் அது மிக மோசமான ஒரு மூத்தாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும், அதாவது இமாம் புகாரி முஸ்லிமுடைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஹதீஸுக்காக சேவை செய்த மிகப்பெரிய ஒரு இமாம் தான் இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்களுடைய அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு சிறிய ஒரு தலைவலி வந்தது. தலைவலியில் அவர் ஹதீஸுடைய மஜ்லிஸுக்கு வராமல் அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டார்கள். வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மூன்று இமாம்கள், இமாம் முஹம்மது இப்னு முஸ்லிம், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும், இதேபோன்று இன்னும் சில இமாம்களும் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு தலைவலியில் வீட்டிலே சார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு மனிதரை, ஒரு இமாமை சந்திப்பதற்காக மூன்று இமாம்கள் செல்கிறார்கள். இந்த நேரத்தில் முதன்மையாக இமாம் முஹம்மது இப்னு முஸ்லிம், இவரும் ஒரு முஹத்தீஸ், இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதாவது ஒரு முஹத்தீஸ் ஆக இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து இந்த முஹம்மது இப்னு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரிக்கு அடுத்ததாக இருக்கின்ற சஹீஹ் முஸ்லிமை கோர்வை செய்த இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த தலைவலியிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த இமாமை பார்த்து சொல்கிறார்கள், எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது, நான் அதை சொல்லட்டுமா என்று இவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், ஹத்தஸனா லஹாக் இப்னு மக்லத் அன் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் அன் சாலிஹ். இவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு லஹாக் இப்னு மக்லத் என்பவர் சொன்னார், அவருக்கு அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் சொன்னார், அவருக்கு சாலிஹ் சொன்னார் என்று ஒரு ஹதீஸுடைய அந்த ராவி தொடரை அறிவிப்பாளர்களின் வரிசையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் இமாம் முஹம்மது இப்னு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது, அதை சொல்லிக் கொள்ள முடியவில்லை. இரண்டாவதாக பக்கத்திலே இருந்த இமாம் முந்திரி இப்னு ஷைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்ல நினைத்த ஹதீஸ் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் என்று இவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர்கள் சொன்னார்கள், அப்துல் ஹமீது சொன்னார், எனக்கு புந்தார் சொன்னார், அவருக்கு அப்துல் ஹமீது அவருக்கு சாலிஹ் சொன்னார் என்று அவர் ஒரு ஹதீஸை சொல்ல நினைத்தார்கள். ஆனால் அவருக்கும் வரவில்லை. அதே நேரத்தில் இமாம், அதாவது இந்த வருஷத்தில் இருந்த இமாம் ராஜ் ரஹ்மல்லா அவர்கள், இவர்கள் சொன்னார்கள், இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் சொல்ல நினைத்த ஹதீஸை நான் சொல்கிறேன் என்று இவர்கள் சொன்னார்கள். حدثنا بندار قال حدثنا ابو عاصم عن عبد الحميد بن جعفر عن صالح بن ابي عري عن كثير بن مره الحضرمي عن معاذ بن جبل رضي الله عنه قال சொன்னார்கள், எனக்கு லஹாக் بندار சொன்னார், அவருக்கு عبد الحميد بن جعفر சொன்னார், அவருக்கு صالح بن ابي عري சொன்னார், அவருக்கு كثير بن مره الحضرمي சொன்னார், அவருக்கு معاذ بن جبل சொன்னார். معاذ بن جبل رضي الله عنه محمد صلى الله عليه وسلم قال من كان اخر كلامه من الدنيا லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவர் சொர்க்கம் சொல்வார் என்று சல்லல்லாஹு சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற அதே நிமிடத்தில் இவருடைய உயிரும் பிரிந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள், எனக்கு சக்கராத் வந்திருக்கிறது, நான் ஒரு அறிவிப்பாளர்கள் தொடருடன் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இதை சொல்லிவிட்டு மரணிப்போம் என்று நிதானித்து சொன்னது அல்ல. அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது மௌத்துடைய நேரமாக இருந்தது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, யாரும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹை பயந்து கொண்டு வெளிரங்கமாகவும் தங்களை சீர்திருத்தி உள்ரங்கமாகவும் அல்லாஹை சீர்திருத்தி எப்பொழுதும் இபாதத்தில் வணக்க வழிபாடில் கவனம் செலுத்தி இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது அல்ல, நான் மண்ணறைக்கு செல்ல இருப்போன் இந்த உலகத்தில் தேடி அனைத்து சொத்துக்களும் விட்டுவிட்டு என்னுடைய கபருக்கு சாலிஹான அமல்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல இருக்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் அனைவரும் உறுதியாக இருந்து எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுக்காக அழுவதோ எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்காக அழுவதோ நாங்கள் அந்த வாகனத்தை இந்த வீட்டை இந்த சொத்தை வாங்கி சேகரித்தவர்கள் என்று எங்களுடைய எங்களை பற்றி பெருமை பேசுவதோ எங்களுடைய கபரை வெளிச்சப்படுத்த மாட்டாது. மாற்றமாக எங்களுடைய அமல்களும் எங்களுடைய நல்ல சேவைகளும் சதக்கா ஜாரியாக்களும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்காக செய்த அதாவது அமல்கள் மட்டுமே எங்களுடைய மண்ணறையை பொன்னறையாக்கும் என்ற அந்த உணர்வை நாங்கள் அனைவரும் ஏற்படுத்திக் கொண்டு அனைவரும் முழுமையாக அல்லாஹை பயந்து அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கியவர்களாக அனைத்து ஹராம்களில் விடுபட்டவர்களாக ஹலாலை மட்டும் வாழ்க்கை நோக்கமாக வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய சந்தோஷத்தை மட்டும் நோக்கமாக வைத்துக் கொண்டு வாழ முயற்சிப்போமாக. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மன், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அனைத்து கயிர்களையும் எங்களுக்கு தருவாயாக, அனைத்து சர்களில் இருந்தும் எங்களையும் உள்ள உம்மத்தையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, முஸ்லீம்களுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த நாட்டில் தந்தருவாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுக்கு உன்னுடன் உள்ள தொடர்புகளை சீராக்கி தருவாயாக. வாழ்க்கையிலே கேட்ட ஆமீன் சொன்ன எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயாக. அல்லாஹ் எல்லா கயிர்களையும் எங்களுக்கு தருவாயாக, எல்லா சர்களிலிருந்தும் பாதுகாப்பாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.